பேசுகிறேன். ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக சில துதிகிதம் பாடுவோம். முதல் துதிகிதத்தின் 247 247
Thank you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் மௌனம் ஆஜபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகீதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து 73வது பாடலை பாடுவோம். மேய்ப்பெண் போலே முந்தி செல்லும் என்கின்ற பாடல், 73வது பாடல்.
ரட்சா பெருமானே பாரு ஓன்ய பாதமண்டினோ சுத்தமாக்கி சீரைத்தாரு தேடி வந்து நிற்கிறோ.
பரிசுத்த ஓய்வுநாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாம் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Hallelujah.
நேற்று கர்த்தாவே, ஹல்லேலூயா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களை உயிர்ப்பிக்க செய்த எங்கள் தேவனே நம்மை துதிக்கிறோம். உலகிலே பரபரபரபரபரபோல் ஜீவனின் தேவனே, ஜீவனின் தேவனே, ஜீவனை தருகிறவரே, அறிவில
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார் என்கின்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச ஆசிக்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு ரோமர் 2:6 எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. நாம் வாசிக்கும்படியாக கேட்போம். ரோமர் 2:6.
தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார்.
நாம் இங்கே பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். நியாயம் செய்ய பலனளிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். நியாய தீர்ப்புக்கு நாள் உண்டு என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பலனளிக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே இதை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே பார்க்கிறோம், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபமாயிருக்கிறது. இதனுடைய தலைப்பு விசுவாசத்தின் நீதிமான் பிழைப்பான். அப்பொழுது விசுவாசியாதவன் எப்படியாயிருப்பான் என்று பார்க்கின்ற பொழுது பிழைப்பை இழப்பான் என்று நாம் பார்க்கிறோம். பிழைப்பை இழந்து போவதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலாலே பிழைக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த புத்தகத்திலே நாம் பார்ப்போமாகில் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய அவருடைய பலனுக்கு ஏற்றபடியான கிரியைகளுக்கு ஏற்றபடியான பலனை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். யார் இந்த கிரியைகளுக்கு தக்கதான பலன்களை பெறுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே நாம் பார்க்கின்றோம், கிரியைகளுக்கு தக்கதான பலன்களை யார் பெறுகிறார்கள் என்று பார்ப்போமாயில் இந்த யூத ஜனங்கள் எப்படியா இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது யூத ஜனங்கள் எப்படி பற்றலா இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பிறருடைய பாவத்தை குற்றம் என கூறுகிறபடியால் பிறருடைய பாவத்தை அவர்கள் குற்றமாக கூறுகிறபடியால் அதே பாவத்தை செய்யும் யூதர்களும் புறஜாதியாராலும் மன்னிப்புக்கு தகுதியுடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிப்புக்கு தகுதியுடையவன் அல்ல யார் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே யூதர்களானாலும் புறஜாதியாரானாலும் மன்னிப்புக்கு தகுதியுடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறருடைய பாவத்தை குற்றம் என கூறுகிற யாராயிருந்தாலும். அதே பாவத்தை செய்யும் யூதனானாலும் புறஜாதியாரானாலும் மன்னிப்புக்கு தகுதியுடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பதினேழாம் வசனம் சொல்கிறது, அகந்தை மிக்க யூதர்கள் இரு மடங்கு குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அகந்தை மிக்க யூதர்கள் இரு மடங்கு குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அகந்தை உள்ள யூதர்கள் இரு மடங்கு குற்றவாளிகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, அகந்தையுள்ளவர்களாய் நாம் இராதபடிக்கு அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக பெரிதான ஒரு கிரியையாயிருக்கிறது. அகந்தை கிரியைக்குரியதாயிருக்கிறது. நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நியாயத்திருப்பின் நாள் ஒன்று வரப்படும் பொழுது அதை நாம் முதலாவது சிந்திக்க வேண்டும். எப்படி மனிதன் அகந்தை உள்ளவர்களாக மாறுகிறார்கள், எப்படி எல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, முதல் குறிப்பு மனிதனுக்கு பிடிவாதம் இருக்கிறது. அது ஒரு அவனுடைய கிரியை செயலாயிருக்கிறது. அந்த செயலிலே பார்ப்போம் என்றால் அவனுக்கு பிடிவாதம் இருக்கிறது, கீழ்ப்படியாமை இருக்கிறது. மூன்றாவது, அவன் தண்டனைக்குரியவனாயிருக்கிறான். தீயோருக்கு தண்டனை உறுதியாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கப்படும் பொழுது, கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கும்? பிடிவாதமுடையவனுக்கு, கீழ்ப்படியாமல் இருப்பவனுக்கு, தண்டனைக்குரியவர்களுக்கு என்று நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கெல்லாம் நியாயத்திருப்பின் நாள் ஒன்று உண்டு. முதலாவது நாம் பார்க்கப்படும் பொழுது, பிடிவாத குணமுடையவர்களாய் இருந்து காரியங்களை தேவனுக்கு முன்பாக செயல்படுத்த முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற யாவருமே நாம் அப்பலனை நாம் அடையும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். நியாயத்திருப்பின் நாளிலே நாம் பதில் சொல்ல வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். சங்கீதம் 32:9 வசனத்தை நாம் வாசிப்போம். 32:9
வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம்.
நாம் இங்கே பார்க்கிறோம், கோவேறு கழுதையை போலவும் நீ இருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இது எப்படியாய் இங்கே தாவீதினுடைய சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படும். வாரினாலும் கடிவனாலத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் வாய் கட்டப்பட வேண்டும். பிடிவாதத்திற்குரியவனாக இருந்து அகந்தை உள்ளவனாய் நீ பேசப்படும் பொழுது உன் கிரியைக்கு ஏற்ற தக்க பலனை நீ பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நியாயத்திற்பின் நாள் ஒன்று உண்டு. அதற்கு எச்சரிக்கையாய் உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நியாயம் தீர்க்கிறவர் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். அதை குறித்து நீயும் நானும் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. 78:8 வாசிப்போம். 78:8 78:8
இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியை பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாராகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார்.
ஆம், நாம் இங்கே பார்க்கிறோம், இருதயத்தை செவைப்படுத்தாமலும், தேவனுக்கு முன்பாக இருதயத்தை செவைப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு கிரியை செயலாயிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படியாயிருக்கிறார்கள் என்று பார்க்கணும், தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். தேவனுக்கு மத்தியிலே தங்களுடைய இருதயத்தை செவைப்படுத்தாத இருக்கிற மனிதன் பிடிவாத குணமுடையவனாயிருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காதவனாயிருக்கிறான். தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்காதவனாயிருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் அதனுக்குரிய பலனை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் என்று இங்கே ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 2:6 அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே யூத ஜனங்களாயிருந்தாலும் சரி, புறஜாதி ஜனங்களாயிருந்தாலும் சரி, அவரவர்களுக்குரிய பலனை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் என்று வலியுறுத்தத்தக்கதாக தான் இந்த நிருபத்தை அங்கே ரோமாபுரிக்கு எழுதுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே நாம் பார்க்கிறோம் எப்படியா இருக்கிறது என்று பார்க்கின்ற போது, பற்றிக் கொள்ளாமலும், உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு என்று நாம் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டிருக்கிறார். நாம் எப்படியா இருக்க வேண்டும்? செவையாய் நம்முடைய இருதயத்தை திருப்பி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, தேவனுடைய வார்த்தைகளின்படி நடந்து, தேவனாகிய கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து, தேவனாகிய கர்த்தருக்குள்ளாகவே நாம் ஜீவிக்கப்படும் பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற பிடிவாதங்கள், அகந்தைகள், நாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப்படும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் நிர்ணயிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நிர்ணயிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நாம் ஜீவிக்கிறோம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கிரியைக்கு ஏற்ற நியாய தீர்ப்பும் உண்டு. நாம் இந்த பூமியில என்ன கிரியைகளை செய்கிறோமோ அந்த அதற்கு ஏற்ற நியாய தீர்ப்பும் நமக்கு உண்டு என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளும் நம்மோடு கூட வருகிறது. அதை முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொன்னால் அது மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே வீணான வாழ்க்கையாக இருக்கும். என் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன் என்று சோதித்து அறியாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி சரியானதாக இருக்கும்? வேதம் சொல்கிறது, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். என்ன பலன்? நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன். நம்முடைய கிரியைகள் இன்றைய தினத்தில் எப்படி இருக்கிறது? நம்முடைய கிரியைகள் எல்லாமே தேவனுக்கும் தேவனை சார்ந்ததுக்குமா இருக்கிறதா, அல்லது உலகத்தையும் உலகத்தை சார்ந்ததுக்குமா இருக்கிறதா? பிடிவானம் குடமுடையவர்களாகவும் அகந்தையுடையவர்களாகவும் தேவனை நாம் ஏற்றுக்கொண்டும் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் பெயர் கிறிஸ்தவர்களாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பரிசுத்த வாழ்க்கைக்குரிய கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு தருணமாய் இவைகள் அமைந்திருக்கிறது. ஏசையா 46:12. ஏசையா 46:12.
முரட்டு இருதயம் உள்ளவர்களே,
முரட்டு இருதயம் உள்ளவர்களே,
நீதிக்கு தூரமானவர்களே,
நீதிக்கு தூரமானவர்களே,
எனக்கு செவி கொடுங்கள்,
எனக்கு செவி கொடுங்கள். முரட்டு இருதயமுடையவர்களே, இந்த முரட்டு இருதயத்தை வைத்துக் கொண்டு நாம் நியாயம் தீர்க்கப்படாமலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நடைபெறும்? முரட்டு இருதயம், எதற்கும் வணைந்து கொடுப்பவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 மலைப்பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். அதிலே தேவனாகிய கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கப்படும் பொழுது, முரட்டு இருதயமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா, எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:8 வாசியுங்கள்.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
யார் தேவனை தரிசிக்க முடியும்? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் ஏசையாவுக்கு நாம் திரும்பப்படும் பொழுது ஏசையா 46 நாம் பார்க்கிறோம். ஏசையா 46:12 சற்று நேரத்துக்கு முன்பாக நாம் வாசித்தோம், முரட்டு இருதயம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த முரட்டு இருதயத்தை வைத்துக் கொண்டு நியாயத்திற்பின் நாளிலே தேவனுடைய கோபாகினியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி சிறந்ததாயிருக்கும்? சரியானதல்லவே. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே. ஒரு சிலரை நாம் பார்க்கிறோம், நீதியை செய்வதற்கு மிகவும் தூரமுடையவர்களாகவே இருப்பார்கள். அந்த பலனும் அவர்களோடு கூடுவரும். இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் மத்தியிலே நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருளோ, நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற சொத்துக்களோ, நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய கார்களோ, நாம் வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய செல்வங்களோ நம்மோடு கூட வருவதில்லை. நம்மோடு கூட வரக்கூடியது ஒன்றே ஒன்று, நாம் செய்கின்ற கிரியைகள். நாம் செய்கின்ற கிரியைகள் மாத்திரமே நம்மோடு கூட வரும். இந்த உலகத்தில் எவ்வளவு விதமான பேங்க் பேலன்ஸ் நாம் வைத்திருந்தாலும் சரி, அவைகள் நம்மோடு கூட வருவதில்லை. எவ்வளவு அறிவு ஆற்றல்களை நாம் வைத்திருந்தாலும் சரி, அவைகள் நம்மோடு கூட வருவதில்லை. எவ்வளவு செல்வங்களை நாம் வைத்திருந்தாலும் அவைகள் நம்மோடு கூட வருவதில்லை. எவ்வளவு பலனை நாம் பெற்றிருந்தாலும் அது நம்மோடு கூட வருவதில்லை. எவ்வளவு உற்றார் உறவினர்கள் வைத்திருந்தாலும் அது நம்மோடு கூட வருவதில்லை. நம்மோடு கூட வருவது ஒன்றே ஒன்று, அது நம்முடைய கிரியைகள் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை தான் சொல்லுகிறார். ஒருவனை நீ குற்றவாளி என்று சொல்லி, நீ புறஜாதியானாய் இருந்தாலும் சரி, யூதனாய் இருந்தாலும் சரி, நீ நியாயத்தீர்ப்பு நாளுக்கு தப்ப முடியாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எடுத்து வலியுறுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வருகிறது என்கின்ற எச்சரிக்கையுடைய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமே தவிர நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேறொன்றும் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. எச்சரிக்கையோடு தேவனுக்கு முன்பாக நாம் வாழ வேண்டும். நீதிக்கு தூரமானவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நீதியின் தேவனாகிய கிறிஸ்து இயேசுவானவர் நியாயம் தீர்ப்பின் நாளிலே வரப்படும் பொழுது அவருக்கு முன்பாக நாம் நீதி உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநீதிக்கு நாம் துணைப்போர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி நாம் அநீதிக்கு துணை போகக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி நாம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? ஒரு மனிதன் எதற்காக கிறிஸ்தவனாக வாழ்கின்ற வாழ்க்கை? பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து மரித்து காலத்தை கழிப்பது என்பது சர்வசாதாரணமாக இன்றைய தினத்திலே உலகத்திலே இருக்கின்ற ஜனங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல, இந்த உலக ஜனங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எப்படி காண்பிக்கப் போகிறோம் என்று சொல்லப்படும் பொழுது பெயர்க்கு சொல்லாய் வாழ்ந்து அவர்கள் காலத்தை கழிப்பது போல நாம் காலத்தை கழிப்பதற்காக அல்ல. நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ராஜரீக ஆசாரியர்களும் நாம் தேவ பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களுமாய் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கப்படும் பொழுது நாம் நீதிக்கு நாம் செய்வதற்கு தயக்கமுடையவர்களாகவும் நீதியை கேட்பதற்கு மிகவும் அச்சமுடையவர்களாகவும் நாம் இருப்போம் என்று சொன்னால் அது எப்படி சரியானதாக இருக்கும்? தவறு செய்கிற மனிதருக்கு நீ துணை போகிறாய் என்று சொன்னால் அப்படி என்றால் நீ நீதியை செய்யாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதுவும் ஒரு கிரியையாயிருக்கிறது, அதுவும் ஒரு செயல்பாடாயிருக்கிறது. தேவனுக்கு மத்தியிலே அதுவும் ஒரு மிகப்பெரிதான பாவ குற்றத்திற்கு ஈடாயிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மாவானது சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு நீ துணை போகிறாய் என்று சொன்னால், நீதியை நீ விட்டு விலகி போகிறாய் என்று சொன்னால், அந்த மனிதனை குறித்து நீதி கேட்கப்படும் பொழுது அந்த நீதிக்கு நீ தலை வணங்காமல் அந்த நீதியை குறித்து எடுத்து தைரியமாய் சொல்லாமல் கடந்து செல்கிறாய் என்று சொன்னால் அதற்கேற்ற பலனும் உன்னோடு கூட வரப்படுகிறது. நியாயத்திருப்பின் நாளிலே நீ நீதியுள்ள தேவனாகிய கிறிஸ்து இயேசுவை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறாய். அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கின்ற வார்த்தைகள் எப்படியா இருக்கும் என்று சொல்லப்படும் பொழுது, அன்றைய தினத்திலே நீ நீதியை செய்தாயா என்று கேட்கப்படும் பொழுது நாம் வெட்கி ஞானி நிற்பதற்கும், நாம் அப்படியாய் நியாயத்திருப்பின் நாளிலே தேவனாகிய கர்த்தரை முகத்தை பார்ப்பதற்கும் வெட்கப்படக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். இந்த பூமியிலே இருக்கப்படும் பொழுது நாம் நீதியை செய்வதற்கு நாம் எப்படியா இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது தூரமாக அல்ல, நாம் நெருக்கமாக இருந்து நீதியை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நீதி தேவனாகிய கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் முரட்டு இருதயமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நீதிக்கு தூரமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் எனக்கு செவியிடுங்கள், என் நீதி சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சியோனின் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் எடுத்துரைக்கிறார். அதுபோன்று நாம் நடக்க வேண்டும். மல்கியா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். மல்கியா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம்.
இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சனியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள்.
நாம் இங்கே பார்க்கிறோம் எப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது மல்கியா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எப்படி ஒரு மனிதனுக்கு சாபம் நேரிடுகிறது, எப்படி ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் நேரிடுகிறது? நீங்கள் கேளாமலும் என் நாமத்தை மகிமை செலுத்தாதபடி இதை சிந்தியாமலும் இருந்தால், தேவனுடைய நாமத்தை குறித்து சிந்தியாமலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் தேவனை குறித்து நாம் ஒரு பொழுதும் நாம் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தாமலும் இருக்கக்கூடிய விசுவாசிகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நியாயத்தீர்ப்பு நாளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். தேவனுடைய கரத்தினாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர சாபத்தை அல்ல என்பதை நிலைநிறுத்திக் கொண்டு நாம் சிந்தித்து நம்முடைய சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்கு மத்தியிலே செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இது முதலாவது குறிப்பாயிருக்கிறது. எந்த மனிதனுக்கு நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படும் பொழுது அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட வரும். நீதி செய்யாதவன், நியாயம் செய்யாதவன், அநியாயம் செய்கிறவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டும் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கேட்டும் கேளாமல் போல் இருந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையுடைய மனிதன், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தும் செவியை கொடுத்திருந்தும் கேட்டும் கேள்விப்படாதது போல் கடந்து செல்லுகின்றவர்களாயிருக்கிற யாவருக்கும் நியாய தீர்ப்பின் நாள் உண்டு. அவன் செய்கின்ற கிரியைகள் அவனோடு கூட வரும். கீழ்ப்படியாமை என்று பார்க்கிறோம். இரண்டாவது குறிப்பை நாம் பார்க்க முடியும். கீழ்ப்படியாமை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? உபாகமும் 11:28 வாசிப்போம். உபாகமும் 11:28.
எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தெய்வங்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும்.
நாம் இங்கே பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு சொல்லப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்ட காரியங்களாயிருக்கிறது. இவைகளை நாம் பார்க்கப்படும் பொழுது 28 சொல்லுவது 11:28 உபாகமத்திலே நாம் பார்க்கிறோம். எப்படியாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது சாபத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், எப்பொழுது சாபம் நம்மை துரத்தி கொண்டு வருகிறது என்று சொன்னால், இந்த தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கீழ்ப்படியாமல் நடக்கப்படும் பொழுது, இந்த கற்பனைகளை படித்திருக்கிறோம், இந்த கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோம், இந்த கற்பனையின்படி நடக்கும்படியாய் நம்முடைய சத்திய வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கிரியைகள் நம்மோடு கூட வரும். அந்த கிரியைகள் நம்மோடு கூட வருபடும் பொழுது அந்த தேவனாகிய கர்த்தருடைய வருகை நாட்களிலே நியாய தீர்ப்புக்கு நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எரேமியா 12:17 வாசிப்போம். எரேமியா 12:17.
கேளார்களேயாகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடு பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தேவனுடைய வார்த்தையை கேட்டும் கேளாமற் போல் நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை எப்படியா இருக்கிறது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, எரேமியா 12:17 சொல்லுகிறது. அது எப்படியா இருக்கிறது? அச்சுறுத்தத்தக்கதா இருக்கிறது. கேளாதவர்களாகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடே பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்டும் கேளாத போனவர்களை போல் நாம் இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய அதிசயத்தை பார்த்தும் பார்க்காதவர்களை போல் நாம் நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்மளுடைய ஆக்டிவிட்டி, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய கிரியைகள் நம்மோடு கூட வரப்போகிறது. எப்படி தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்று சொன்னால், நாம் செய்கின்ற இந்த பூமியிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நம்மோடு கூட வரப்போகிறது. சற்று நேரத்திற்கு நான் சொன்னது போல, நாம் வைத்திருக்கிற பொருட்களோ, நாம் வைத்திருக்கிற ஆஸ்திகளோ, நாம் வைத்திருக்கிற அந்தஸ்துகளோ, நாம் வைத்திருக்கின்ற காரியங்களோ ஒன்றுமே நம்மோடு கூட வருவதில்லை. நம்மோடு கூட வரக்கூடியது ஒன்றே ஒன்று எது என்று சொன்னால், நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் நம்மோடு கூட வரப்போகிறது. இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் இந்த செயல்பாடுகளை, எந்தெந்த செயல்பாடுகளை தேவனுக்கு விரோதமாய் செய்கிறோமோ அந்த செயல்பாடுகள் நம்மோடு கூட வரப்போகிறது. அதை வைத்துதான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கப் போகிறோமா அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களா தகுதி இல்லாதவர்களா என்பதை நிர்ணயிக்கக்கூடியது நம்மளுடைய செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளை நாம் இந்த பூமியிலே அலட்சியமாக செய்து கொண்டே இருக்கிறோம். தேவன் வானத்தில் இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி என்கின்ற அவருடைய பாதப்படியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் அவருடைய பாதத்திற்கு கீழாக தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து நம்முடைய கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், சில நேரங்களிலே தேவனுக்கு விரோதமான சில கிரியைகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். தசம பாகத்தை நாம் சரியான முறையிலே செலுத்தாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு பாவமாயிருக்கிறது. தேவ ஜனங்கள் மீது நாம் அன்பு செலுத்தாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு பாவமாயிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் பரிசுத்தமாய் அனுசரிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு குற்றச்சாட்டும் பாவமாயிருக்கிறது. நம்மால் முடிந்த அளவிற்கு செய்யக்கூடிய காரியங்கள் அநேகமாய் இருந்தும் அவைகளை செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் தேவனுடைய சமூகத்திலே நியாயத்திற்பின் நாளிலே நாம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கிரியைகளை வைத்துதான் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். அதனாலே நியாயத்திற்பு நாள் அனைவருக்கும் உண்டு. 2 கொரிந்தியர் 5:10 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5:10 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:10.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
நாம் இங்க பார்க்கிறோம், இந்த பூமியிலே நாம் நடந்து கொள்ளுகின்ற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை வைத்தே தேவனாகிய கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்கின்ற காரியங்களுக்கு ஏற்றார் போலதான் நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு உண்டு என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொரிந்து பட்டினத்திற்கு எழுதப்பட்ட நிருபத்திலே தெள்ள தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அது எப்படியா இருக்கிறது என்று நீங்கள் தியானிக்கப்படியாய் பார்க்கப்படும் பொழுது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்பட தக்கதுக்கென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தண்டனை உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் தண்டனை உண்டு. ஏசாயா 13:11 நாம் பார்க்கிறோம், எல்லோரும் தேவனாகிய கர்த்தராலே தண்டனை பெறுகிறார்கள், பிடிவாதமுடையவர்கள், கடின இருதயமுடையவர்கள், நியாயம் செய்யாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வழியிலே நடக்காதவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை அறிந்தும் அந்த சத்தியத்திற்கு முரண்பாடாய் நடந்தவர்கள், பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரியாமல் இலகுவாக தங்களுடைய வாழ்க்கையை கடக்கிறவர்கள், தசம பாகத்தை சரியான முறையிலே தேவனுக்கு முன்பாக செலுத்தாதவர்கள், தங்களால் முடியும் என்று சொல்லியும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக வேலை செய்யாமல் இருப்பவர்கள், தேவனுக்கென்று பிரசங்கிக்கக்கூடிய தகுதிகளை உடையவர்களாய் இருந்தும் தேவனுக்குரிய காரியங்களை செய்யாமல் உலகத்திற்குரிய காரியங்களை செய்து கொண்டு இருப்பவர்கள், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள், இப்படிப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பின் நாள் என்று தண்டனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 13:11 வாசிப்போம். ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 13:11 வாசிப்போம்.
பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும்
அக்கிரமத்தின் நிமித்தம்
துன்மார்கரையும் நான் தண்டித்து
அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி
கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன்
என்று நாம் பார்க்கிறோம். கொடியவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இடும்பை தாழ்த்துவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் மித்தம் துன்மார்கரையும் நான் தண்டித்து என்று சொல்கிறார். அகங்காரியின் பெருமையை ஒழிய பண்ணி என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேத வசனங்களை எல்லாம் நாம் சில நேரங்களுக்கு முன்பாக வாசிப்பதும் இல்லை, அவைகளுக்குள்ளாக கடந்து செல்வதும் இல்லை. எப்படி நம்முடைய கிரியைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும்? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் சிறப்பான கிறிஸ்துவ வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, ஆனால் நம்முடைய கிரியைகள் நம்மை காண்பித்துக் கொடுத்துவிடும். நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் எண்ணப்படுகிறது, ஒவ்வொன்றாய் எழுதப்படுகிறது என்பதை நாம் உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தேவனாகிய கர்த்தர் தருவார் என்று ரோமர் எழுதின நிருபத்திலே 2:6 நாம் வாசிக்கிறோம். அவைகளை நாம் மறந்து இருந்துவிடக்கூடாது. எரேமியா 21:14 வாசியுங்கள். 21:14 வாசிப்போ.
நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன், நான் அதன் காட்டிலே தீக்கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.
நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். யார் இந்த உலகத்தில் நம்மை விசாரிக்க போவது? கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மை விசாரிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சிங்காசனமானது தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருந்து அவர் தூற்றுக்கூடையை ஒரு கையிலே எடுத்துக்கொண்டு அவர் அப்படியாய் செங்கோலை ஒரு கையிலே பிடித்துக் கொண்டு அவர் இறங்கி வருவார். வரப்படும் பொழுது ஒவ்வொருடைய மனிதனுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளையும் அவர் விசாரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் நாம் இங்கே பார்க்கிறோம், நான் உங்களை உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். மனிதன் அல்ல விசாரிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை மிக்க தேவன், நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர், நம்மை இம்மட்டமாய் ஜீவனோடு வைத்துக் கொண்டிருக்கிறவர், அவர் நம்மை விசாரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசாரணைக்கு நீங்களும் நானும் இன்றைய தினத்திலே தயாரான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோமா? தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் இன்றைய தினத்திலே அந்த தயாரான சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிறாரே என்கின்ற ஒரு நிலை நம்முடைய இருதயத்திலே ஒரு அச்சம் இருக்க வேண்டும். தீயோருக்கு தண்டனை உறுதி முடிவு பரிந்து நிலைத்திருப்பாயாகில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் மாறுகிறோம். யோபு 17:9 வாசிப்போம். யோபு 17:9
நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான்
என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நிலைத்திருக்க முடியும்? கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே நிலைத்திருக்க முடிவு பறிந்து மற்றும் நிலைத்திருக்க முடியும் என்று யோபுக்கு எழுதப்பட்ட இங்கே சரித்திரத்திலே 17:9 சொல்லுகிறது. எப்படியா இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கை உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று நாம் பலத்து போவான். அவன் பலத்து போகக்கூடிய அளவிற்கு தேவனுடைய கரம் அவனை பலப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 15:9
அதற்கு இயேசு, பிலிப்புவே,
15:9
பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்.
நாம் இங்கே பார்க்கிறோம், யார் யாரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பிதா என்னிலே அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அவருடைய அன்பு எதை வெளிப்படுத்துகிறது? தன்னை தாழ்த்தினார், தன்னை ஒப்பு கொடுத்தார், அநேகர்களுக்கு பிரசங்கித்தார், அநேகர்களுக்கு தன்னை மென்மேலுமாய் அவருடைய வார்த்தைகளை எடுத்துரைத்தார், தேவனுடைய சித்தத்தை அவர் செய்தார். இன்று நாம் யாருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? யாருக்காக ஊழியம் செய்கிறோம்? யார் மீது அன்பு செலுத்துகிறோம்? இயேசு அன்பு காண்பித்தது போல ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பாய் இருக்கிறோமா? இயேசு விரோதிக்காதபடிக்கு ஒருவரை ஒருவர் சமாதானம் செய்தது போல நாம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமுடையவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய செயல்பாடுகளை கிறிஸ்து இயேசுக்கு மத்தியிலே நாம் தூக்கி பார்க்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல நாம் இந்த உலகத்திலே தாழ்த்துகிறோமா? இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை போல அவர் பிதாவானவருக்கு செய்த ஊழியத்தை போன்று இன்று தினத்திலே நாம் ஊழியம் செய்கிறோமா? அவர் பிதாவானவருடைய சித்தத்தை நிறைவேற்றி போல நாம் இந்த தினத்திலே நம்மை இந்த உலகத்திலே விட்டு சென்றிருக்கிறாரே, இந்த விட்டு செல்லப்பட்டிருக்கின்ற ஊழியங்களை தேவனாகிய கர்த்தர் எப்படியாய் பிதாவுடைய சித்தத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்து முடித்தாரோ அதை போன்று நாம் கிறிஸ்துவனுடைய வேலையை செய்து முடித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கப்படும் பொழுது நாம் இன்னும் அப்படிப்பட்ட கிரியைகளுக்குள்ளாக கடக்காமல் இருக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட கிரியைகளுக்குள்ளாக கடக்கப்படும் பொழுதுதான் முடிவு பரிந்தும் நாம் நிலைத்திருக்க முடியும், தேவனுடைய கோபாகினியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும், நியாயத்திற்பு நாளுக்கென்று நாம் விலக்கி காத்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்திலே யாருக்கு மரணம் இல்லை? என்று வேதம் சொல்கிறது. யாருக்கு மரணம் இல்லை என்று பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவோடு கூட ஜீவிக்கிறவர்களுக்கும் கிறிஸ்துவை நாம் வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை போல கிரியை உடையவர்களை செய்து முடிக்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துடைய கிரியைகளைப் போல நாமும் நற்கிரியைகள் செய்து முடிக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே மரண இன்மையாய் இருக்கிறார்கள். லூக்கா 20:10 எடுப்போம். லூக்கா 20:10 லூக்காக்களின் சுவிசேஷம் 20:36 வாசிப்போம். 20:36
அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள்.
அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆயினாலே எப்படியாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நாம் ஜீவிக்கப்படும் பொழுது மாத்திரமே தேவனுக்குரிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6 எடுப்போம். 6:9 6:9 வாசியுங்கள்.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிரும் இருப்போமாக.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக.
நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
நன்மை செய்வதிலே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் அல்ல. நன்மை தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அனைவருக்கும் நன்மை செய்தார். தேவனுடைய வார்த்தைகளை போதித்தார். சத்தியத்தை அறியாத மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைத்தார். பாவத்தில் ஜீவிக்கிற மனிதர்களுக்கு பாவத்தை குறித்து போதித்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். ரட்சிப்பை கொடுத்தார். அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்க்கும்போது எல்லாமே நலனுள்ளதாக இருந்தது. நலமானதையே கிறிஸ்து இயேசுவானவர் செய்து முடித்தார். இன்ற தினத்திலே நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 6:10 பார்க்கிறோம். கிரியைக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு உண்டு என்று 2 Cor 5:10 நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2:6 பார்க்கிறோம். எப்படியாய் நாம் இருக்க போகிறோம்? நம்முடைய கிரியைகள் இன்ற தினத்திலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஆக்டிவிட்டி எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் செய்கின்ற செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது தேவனுக்கு விரோதமுடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நியாயத்தீர்ப்பு நாளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளப் போகிறோமா அல்லது நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து கவலைப்படாமல் வாழப்போகிறோமா? எதை செய்ய போகிறோம்? நன்மை செய்யுங்கள், இருதயத்தை இலகுவாய் வைத்துக் கொள்ளுங்கள், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. சமாதானம் செய்ய வேண்டும், இரக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை முடிந்த வரைக்கும் அநேக ஜனங்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கென்றே நாம் ஜீவிக்க வேண்டும். பாவ குற்றங்கள் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொடுக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கென்றே நம்முடைய வாழ்க்கை முழுதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேளாமவர்கள் போல நாம் இருப்போம் என்று சொன்னால் தண்டனைக்கு தப்பக்கூடியவர்களாய் நாம் இருக்க முடியாது. தேவனுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம். ஆயினாலே மரண இன்மையை காணாதபடிக்கு நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருந்ததோ அதை போன்று நம்முடைய கிரியைகளும் இருக்க தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நித்திய ஜீவனை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். யோவான் 6:27 வாசிப்போம். யோவான் 6:27
அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார்.
அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனுக்கு நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். எதற்காக உங்களுடைய கிரியைகளை நடப்பிக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். அழிந்து போகக்கூடிய போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்க போகிறீர்களா? இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்படுகின்ற அந்த போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பிக்க விரும்புகிறீர்களா, அல்லது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அழியாமல் இருக்கிற நித்திய ஜீவனுக்காக நீங்கள் கிரியை நடப்பிக்க போகிறீர்களா? எதை செய்ய போகிறீர்கள் என்பதை நாம் இந்த பரிசுத்த ஓய்வுநாளிலே சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட வரும் என்று சொல்லி. நம்முடைய கிரியைகள் இந்த தினத்திலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு முன்பாக, கிறிஸ்து இயேசுவே உம்முடைய கிரியைகளின்படியே நாங்களும் செய்ய எங்களை நீர் உருவாக்கினீர். உம்முடைய வார்த்தையினுடைய கிரியைகள் எங்களுடைய இருதயத்திலே வேலை செய்கிறது. நாங்கள் அதன்படியாய் செய்து உம்மை நாங்கள் பற்றி கொண்டு நித்திய ஜீவனுக்குரிய கிரியைகளை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்து அருளும் என்று சொல்லி மனம் திரும்பி நாம் தேவனிடத்திலே மன்றாடுவோம். தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை நம்மீது இரக்கம் வைத்து அவருடைய கிரியைகளை செய்ய தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிரியைகளைப் போல நாமும் செய்ய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சித்தம் கொண்டிருப்பாராயில் அவைகளை செய்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வோம். கடைசியாக நாம் பார்க்கப்படும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14:13 வெளிப்படுத்தின விசேஷம்.
பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக
கேட்டேன், அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள்,
இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது,
இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது,
அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து
இளைப்பார்வார்கள்,
அவர்களுடைய கிரியைகள்
அவர்களோடு கூட போவோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆவியானவரும் ஆம் என்று திருமூலம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் மறிக்கப்படும் பொழுது நம்மோடு கூட வரக்கூடியது ஒன்றே ஒன்று எது என்று பார்க்கின்ற பொழுது அவரவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போவோம் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட போக போகிறது. நியாய தீர்ப்பின் நாளிலே அது நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும், நாம் கொண்டு போக போகிறது இந்த பூமியிலே ஒன்றும் அல்ல, நம்முடைய கிரியைகள் மாத்திரமே, அந்த கிரியைகளே நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறது என்பதை சிந்தித்து நம்முடைய தினத்திலே இன்றைய தினத்திலே நம்முடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான கிரியைகளாய் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவைகளை விட்டொழிந்து இன்றைய நாள் முதல் துவங்கி இந்த பரிசுத்த நாள் முதல் துவங்கி நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை வேதாகமத்தை ஆராய்ந்து அதன்படியாய் நாம் நடந்து அவ்வழியிலே நாம் செல்லப்படும் பொழுது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாய் மறிக்கப்படும் பொழுது அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். இந்த உலக கிரியைகளுக்குள்ளாக நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நியாய தீர்ப்பின் நாளுக்கு நாம் தப்ப முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு மனிதனாய் அந்த மனிதன் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டு கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படுத்தவும் இயேசு கிறிஸ்துவை அவன் ஸ்தோத்தரிக்கவும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்திற்கு கீழே என்று அவன் புது பாடல்களை பாடி அவன் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி மகிமைப்படுத்துவதற்குமே தவிர வேறொன்றுக்கும் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆயினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் சிந்திப்போம், நாம் செயல்படுகிற செயல்பாடுகளை குறித்து நாம் சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக நம்மை அர்ப்பணிப்போம், தேவனாகிய கர்த்தருக்கென்றே ஜீவிப்போம், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவாராக. அல்லேலூயா, ஆமீன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகிதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து நூத்தி 118வது பாடலை பாடுவோம். சமர்ப்பணம் மாகுமே என்கின்ற பாடல்.
ஏந்த நாஸ்தி தேவரி மோற்று மங்கிகரிப்பி போத்தி கல்வியாவாயோ சித்தம் போல் பிரயோகியோ எல்லாமே சமர்ப்பணமாகுமே எந்த நாவு இன்பமாய் ஓமை பாடவோம் என்பாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏது வாக்கியாரிலோ எல்லாமே உமாக்கே சமர்த்தனமாகுமே எந்தன் கைப்பேரன்பினான் ஏவ பாடோமேந்தன் கால் சேவை செய்ய வீரயோம் அழகாக விளங்கும் எல்லாமே உமாக்கே சமர்ப்பணமாகும். மே எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே எந்தன் காலம் நேரமும் நீ கையாடியாரும் எல்லாமே உமாக்கே சமர்ப்பணமாகுமே.
நாம் யாவரும் முழங்கால் படிட்டு இந்த பரிசுத்த நாளுக்கு தான இறுதியான ஜபத்தை எடுப்போம். முழங்கால் படிடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 ரபடி மேரே 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 இயேசு நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் பரிசுத்த ஓய்நாளுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென்.